السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
அல்லாவின் பேரருளால் அஹமதியா ஜமாத் இங்கிலாந்தின் ஆண்டு மாநாடு கடந்த வாரம் நல்ல முறையில் நடந்தது. ஆண்டு மாநாட்டின் மூன்று நாள்களிலும் நாம் அல்லாவின் அருள்களின் காட்சிகளை பார்த்தோம். சில நிலைமைகளின் காரணமாகவும் சீதோஷ்ண நிலையின் காரணமாகவும் சிறிது கவலையும் இருந்தது. ஆனால் முழுக்க முழுக்க அல்லாஹு தனது அருளால் நிலைமைகளின் தீய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்தான். அல்லாவின் உதவியும் அருளும் ஒவ்வொரு நொடியும் இறங்கிக் கொண்டிருந்ததை ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். எனவே இதற்காக நாம் அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவேயாகும். அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக எப்போதும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதுதான் நாம் அல்லாவிற்கு உண்மையான முறையில் நன்றி செலுத்த முடியும். இந்த நன்றி செலுத்துவது என்பது பணியாளர்கள் தரப்பிலிருந்தும் இருக்க வேண்டும். இதன் மூலம் எங்கு நாம் இறைவனின் திருப்தியை பெறுபவர்களாக இருப்போமோ அங்கு இந்த நன்றி செலுத்துவதன் காரணமாக தமது தகுதிகளில் சிறந்த நிலையை உருவாக்குபவர்களாகவும் நாம் இருப்போம். இவ்வாறே மாநாட்டில் கலந்து கொள்பவர்களும் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களும் அதிகமாக அல்லாவின் அருள்களை ஈர்ப்பவர்களாக ஆக வேண்டும். அவர்களது வாழ்வில் தூய மாற்றங்கள் உருவாகிக் கொண்டே செல்ல வேண்டும். மேலும் எவர் தொண்டு செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ பணியாளர்களுக்கு ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்கள் அல்லாவின் அடியார்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாவிற்கும் நன்றி செலுத்தவில்லை என்று கூறியுள்ளார்கள். இந்த வகையில் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் பணி செய்தவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இவ்வாறு பணியாளர்கள் எல்லா வகையிலும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு அல்லது மார்க்கத்திற்காகவும் மார்க்க அறிவை பெற வேண்டும் என்பதற்காகவும் வந்திருந்த விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கினான். உண்மையில் ஆண்டு மாநாட்டின் நோக்கங்களில் இதுவும் ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதாவது பரஸ்பரம் அவர்களிடையே சகோதரத்துவம் மற்றும் நன்றி தெரிவிக்கின்ற உணர்வு உருவாக வேண்டும். அது ஈடு இணையற்றதாக இருக்க வேண்டும். அல்லாவின் அருளால் இந்த அன்பு நேசம் மற்றும் சகோதரத்துவத்தின் உணர்வுகளை நாம் நம்மவர்களிடத்திலும் அந்நியர்களிடத்திலும் வெளிப்படுத்தும் போது இந்த உணர்வானது வருகின்ற ஒவ்வொரு விருந்தினர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அறிவு சார்ந்த மற்றும் மார்க்க நிகழ்ச்சிகளை தவிர ஒவ்வொரு அகமதியின் செயல் முன்மாதிரியானது வருகின்ற அந்நியர்களிடம் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதனை அவர்கள் வெளிப்படுத்தி கூறுகின்றனர். அதாவது இஸ்லாத்தின் உண்மையான போதனையின் முன்மாதிரியை ஆண்டு மாநாட்டில் எங்களால் பார்க்க முடிந்தது என்று அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அதனால் நாங்கள் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளானோம் என்றும் கூறியுள்ளனர். சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரை தத்தமது வட்டத்தில் வழக்கத்திற்கு மாற்றமான களப்பற்ற தூய உள்ளத்துடன் ஒவ்வொருவரும் தொண்டாற்றிக் கொண்டிருந்தனர். இவ்வாறு மாநாட்டில் கலந்து கொண்டவர்களும் எவ்வித அமைதியின்மையையும் வெளிப்படுத்தாமல் தீங்கை பரப்பாமல் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளிலிருந்து பலனடைந்து கொண்டிருந்தனர். இந்த செயலளவிலான முன்மாதிரியின் வெளிப்பாடு ஒரு உலகவாதிக்கு மிகவும் வியக்கத்தக்க விஷயமாகும். வருகை தந்த அந்நியர்களான விருந்தினர்கள் தமது தாக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இப்போது நான் இந்த சுற்றுச்சூழலை பார்த்து தாக்கத்திற்கு ஆளாகியுள்ள இவர்களில் சிலரது கருத்துக்களை எடுத்துக் கூறுவேன். இது இஸ்லாத்தின் போதனை என்றால் பிறகு இந்த போதனை உலகில் பரவ வேண்டியது அவசியமானதாகும் என்று பகிரங்கமாக அவர்கள் தமது கருத்தை வெளிப்படுத்தி கூறியுள்ளனர். பெனிலிருந்து முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் நாட்டின் ஜனாதிபதியின் ஆலோசகருமான மரியம் போனி ஜியோலோ சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு இந்த மாநாட்டின் மூலமாக அஹமதியா ஜமாத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. நான் மாநாட்டின் ஏற்பாடுகளை பார்த்து மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். பணியாளர்களின் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்வதன் தரம் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. பணியாளர்களின் களப்பற்ற தன்மையை பார்த்து நான் வியப்படைந்தேன். நான் மாநாட்டு ஏற்பாடுகளை எல்லா வகையிலும் ஆய்வு செய்து பார்த்தேன். குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் மக்கள் மாநாட்டை பார்க்கின்றார்கள். இவர் கூறுகின்றார், இவ்வளவு பெரிய மாநாட்டில் எனக்கு எந்த குறையும் தென்படவில்லை. ஒவ்வொரு துறையையும் அதில் ஏதாவது குறை தென்படுகின்றதா என்ற பார்வையுடன் நான் பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு துறையிலும் ஏற்பாடுகள் தரமிக்கதாகவும் உயர்ந்த நிலையிலும் இருந்தது. பிறகு கூறுகின்றார், நான் பணியாளர்களை பார்க்கும்போது சிறுவர்களும் பெரியவர்களும் முதியவரும் இளைஞரும் ஆணும் பெண்ணும் மற்றும் சுருக்கமாக கூறுவதென்றால் ஒவ்வொரு மட்டத்தில் உள்ள மக்களும் மற்றவர்களுக்கு சுகத்தை வழங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தனது சுகத்தை மறந்து மற்றவர்களுக்கு சுகத்தையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருந்தனர். மற்ற விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதில் மகிழ்ச்சியை உணர்கின்ற புன்சிரிப்புள்ள இந்த முகங்களை எனது வாழ்நாளில் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். கூறுகின்றார், இந்த அழகிய நினைவுகள் எனது வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும். இத்தகைய செயல்கள் எங்களது நாட்டிலும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். அஹமதியா ஜமாத் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு அகாடமியாகும். இதில் ஒவ்வொரு நாட்டை சார்ந்த இளைஞரும் கல்வியை பெற முடியும். இவர் கூறுகின்றார், நான் ஆன்மீகமான முறையில் பார்த்தாலும் எல்லா பக்கமும் சகோதரத்துவத்தின் ஒரு சூழலை என்னால் பார்க்க முடிந்தது. அதன் மூலம் ஆன்மீகம் அதிகரித்தது. இது எத்தகைய ஒரு சுற்றுச்சூழலாக இருந்தது என்றால் எனது வாழ்நாளில் முதல் முறையாக நான் இதை அனுபவித்து பார்த்தேன். ஒருவேளை புதிதாக வரக்கூடிய விருந்தினர்கள் முதல் முறையாக இத்தகைய சுற்றுச்சூழலை பார்த்திருப்பர். தொடர்ந்து கூறுகின்றார், எந்த இஸ்லாத்தை அகமதிகள் எடுத்துக் கூறுகின்றனரோ அதுவே உலகிற்கு அமைதியை வழங்க முடியும். உலகத்தின் பிரச்சனைக்கான தீர்வும் இதில்தான் இருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார், அகமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் பெண்களுக்காக நிகழ்த்திய சொற்பொழிவு எனது சிந்தனையில் ஆழமான சுவடுகளை பதித்திருக்கின்றது. ஏனைய முஸ்லிம் பிரிவினர்களின் பார்வையில் பெண்களின் தகுதி ஒரு அடிமை என்பதை தவிர அதிகமாக வேறு எதுவும் இல்லை. ஆனால் அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் பெண்களுக்காக நிகழ்த்திய தமது சொற்பொழிவில் பெண்களை ஆசிரியை என்று கூறியுள்ளார்கள். அந்த பெண்ணின் கடமைகளின் கீழ் வருகின்ற தலைமுறைகளின் தர்பியத் மற்றும் கல்வியை அவர்கள் இதில் சேர்த்து விட்டார்கள். அதுவே உலகத்தின் எதிர்காலமாகும். அதாவது உலகத்தின் எதிர்காலம் பெண்களின் கைகளில் தான் இருக்கின்றது. மார்க்கத்தின் எதிர்காலமும் பெண்களின் கைகளில் தான் இருக்கின்றது. இது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் மிக பெரும் அந்தஸ்தாகும். இதன் மூலமே ஆரோக்கியம் உள்ள ஒரு சமுதாயத்தை நிலைநாட்ட முடியும். பிறகு குவைட்டமாலாவின் தேசிய பாராளுமன்றத்தின் உறுப்பினர் இலீனா கெல்லிஸ் தமது தாக்கங்களை வெளிப்படுத்தியவாறு இவ்வாறு கூறுகின்றார், மாநாட்டில் கலந்து கொள்வது மிகவும் வியக்கத்தக்க ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு அனுபவமாகும். இஸ்லாம் மார்க்கம் மற்றும் அஹமதியா ஜமாத் தொடர்பாக எனது எண்ணங்களில் வலுவான மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன. ஊடகங்கள் இஸ்லாம் தொடர்பாக மிகவும் தவறான பயங்கரமான எண்ணங்களை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது இஸ்லாம் தீவிரவாதம் மற்றும் வெறுப்பின் போதனையை வழங்குகின்றது என்று அது கூறுகிறது. எனக்கு இந்த மாநாட்டில் இஸ்லாத்தின் உண்மையான அமைதி நிறைந்த போதனைகளின் செயல் வடிவத்தை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அஹ்மதியா ஜமாத்தின் குறிக்கோளான எல்லாரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்ற ஒரே வழியின் மூலமாகவே உலகளாவிய அமைதி, ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பு, நீதி ஆகியவற்றை உலகில் நிலைநாட்ட முடியும். இவர் கூறுகின்றார், பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான விருந்தினருக்கு செய்த தொண்டு வியக்கத்தக்க ஒரு காட்சியாக இருந்தது. பிறகு பெண்களுக்காக நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவு தொடர்பாக அதில் எவ்வாறு பெண்களின் அந்தஸ்து பற்றி கூறப்பட்டிருந்தது, மேலும் தாயின் காலடியில் சொர்க்கம் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது என்பதை பற்றி இவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், ஆண்களின் மாநாட்டு கூடாரத்தை விட அதிகமாக பெண்களின் மாநாட்டு திடலில் உள்ள மாநாட்டு கூடாரம் மிகவும் சுகத்தை தரக்கூடியதாகவும் வசதியாகவும் இருப்பதையும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய அளவில் இருப்பதையும் என்னால் உணர முடிந்தது. இது இஸ்லாத்தின் அழகிய போதனையின் சிறந்த உதாரணமாகும். அதாவது இதன் மூலம் பெண்களின் கண்ணியம், அவர்களது பாதுகாப்பு, அவர்களது முழுமையான சுதந்திரம் ஆகியவற்றிற்கான உத்தரவாதம் வழங்கப்படுகின்றது. இவர் கூறுகின்றார், இப்போது நான் இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த அழகிய போதனைகளின் எண்ணங்களை சுமந்தவாறு செல்கின்றேன். கோஸ்டோரிக்காவின் நேஷனல் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் ஸ்ரீ ஜியோ மாயா அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த மாநாட்டின் மூலமாக இஸ்லாத்தின் புதிய பாடத்தை பார்த்தேன். பரஸ்பரம் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவதில் ஈடு இணையற்று விளங்குகின்ற முஸ்லீம்களின் ஒரு ஜமாத்தை நான் பார்த்தேன். அந்த ஜமாத் தனது ஈமானின் செயல் வடிவத்தை எடுத்து காட்டுகின்றது. நான் திரும்பி சென்று என்னுடன் இருக்கின்ற சகோதரர்களிடமும் மாணவர்களிடமும் அஹ்மதியா ஜமாத் தான் இஸ்லாத்தின் உண்மையான அழகான போதனைகளை தமது செயல் வடிவத்தில் எடுத்து காட்டுகின்றது, அது உண்மையிலேயே தனது குறிக்கோளுக்கு ஏற்ப செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறுவேன். வருகின்ற இத்தகைய மக்கள் நமது தபிலீகிற்கான வழியாகவும் ஆகிவிடுகின்றனர். பிறகு கோல்டோரிக்காவின் பாராளுமன்ற உறுப்பினரின் ஆலோசகரான டெக்லஸ் மோண்டோ ரோசோ அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஆண்டு மாநாட்டில் அஹமதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவுகளை மிகவும் கவனத்துடன் கேட்டேன். உங்களது எதிரிகளை மன்னிப்பதன் மூலமாகவும் அவர்களுக்காக துவா செய்வதன் மூலமாக உள்ளம் வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து தூய்மை அடைந்து விடுகின்றது என்று அவர்கள் போதித்தார்கள். இதை கேட்டு நான் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளானேன். இது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கியுள்ள போதனையாகும். இவர் கூறுகின்றார், இந்த விஷயங்கள் தான் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழியாக இருக்க முடியும். இந்த சொற்பொழிவுகள் மூலம் ஆன்மீக ரீதியிலும் செயலளவிலும் எனக்கு மிகவும் பலன் கிடைத்தது. இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளையும் அதன் செயல் வடிவத்தையும் மாநாட்டில் என்னால் பார்க்க முடிந்தது. ஹேத்தியின் அதிபரது பிரதிநிதியான ஜோசப் ஃபெரரே அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக எனது உள்ளத்தில் பாதுகாப்பு தொடர்பான பல அச்சங்கள் இருந்தன. இவர்கள் எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் என்று தெரியவில்லையே, அங்கு சென்று எனது நிலை எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் நான் எண்ணினேன். ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு எனது எல்லா வகையான சந்தேகங்களும் அகன்று விட்டன. ஒவ்வொருவரும் எளிமை மற்றும் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துவோராக இருந்தார். எல்லா பக்கமும் சகோதரத்துவத்தின் சுற்றுச்சூழல் இருந்தது. அவர் கூறுகின்றார், நான் மார்க்கத்தை சார்ந்த ஒரு நபர் அல்ல, ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களை சந்தித்த பிறகு உண்மையான மார்க்கம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தை ஆகும் என்று எனது உள்ளம் கூறுகின்றது. பிறகு போர்கேனோ போசவியின் மனித உரிமை கமிஷனின் தலைவரான ரோகோமோ அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது எனக்கு மிகவும் வியப்பு ஏற்பட்டது. நான் இந்த ஜமாத்தின் உறுப்பினரும் அல்ல, நான் முஸ்லீமும் அல்ல. அவ்வாறிருந்தும் கூட முஸ்லீம்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள எனக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கின்றது. பிறகு மாநாட்டில் கலந்து கொண்டு நான் பார்த்தது என்னவென்றால், நிற இன பாகுபாடின்றி இவர்கள் தங்கள் அன்பின் கரங்களை எல்லோருக்காகவும் விரித்துள்ளனர். இந்த ஜமாத் எல்லாரிடத்திலும் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்கின்றது. அனைவரையும் ஒரே விதமாக மதிக்கின்றது. எல்லோரையும் கருத்தில் கொள்கின்றது. இவர் கூறுகின்றார், நான் பல மார்க்க தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டிருக்கின்றேன். அவர்கள் பேசும்போது அவர்கள்தான் உண்மையில் இருக்கின்றனர் என்பது போன்று பேசுகின்றனர். அவர்கள் மக்களின் உணர்வுகளுடன் விளையாடுகின்றனர். ஆனால் நான் அஹமதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவுகளை கவனமாக கேட்டேன். எல்லா சொற்பொழிவுகளின் மைய கருத்தும் உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதாகவே இருந்தது. இந்த போதனைகள் மூலமாகத்தான் உலகில் அமைதியை நிலைநாட்ட முடியும். அதன் மூலம் நாம் தீவிரவாதம் மற்றும் நீதி இல்லாத நிலையை தோல்வியடைய செய்ய முடியும். இவ்வாறே குரேஷியன் குழுவை சார்ந்த ஒரு பெண்மணி கெட்டினசாலி அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் முதலில் சர்ச்சில் கன்னிஸ்திரியாக இருந்து வந்தேன், இப்போது உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டு மாநாட்டின் சுற்றுச்சூழலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சிகளும் ஜமாத் தொடர்பாக எனக்கு கிடைத்திருக்கின்ற ஏனைய தகவல்களும் எனது எண்ணத்திற்கு மிகவும் ஒளியூட்டின. உண்மையை தேடுகின்ற இந்த பயணம் விரைவாக அதன் இலக்கை அடைந்துவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. இவர் கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவு எனது எண்ணத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்போது நான் எல்லா விஷயங்களையும் மிகவும் ஆழமாக ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டேன். குரேஷியாவை சார்ந்தவர்களின் குழுவில் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்டின் ஒரு மாணவர் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், மாநாட்டின் ஏற்பாடுகள் மற்றும் அங்கு காணப்பட்ட அன்பு, களப்பற்ற தன்மை ஆகியவற்றால் நான் மிகவும் தாக்கத்திற்கு ஆளானேன். மாநாட்டின் போது சிறுவர்கள் எந்த அளவு அன்புடனும் களப்பற்ற தன்மையுடனும் தண்ணீர் கொடுக்கின்ற டியூட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் என்றால், அல்லது மோசமான சீதோஷ்ண நிலையில் பார்க்கிங் மற்றும் டிராபிக்கை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, அல்லது துப்புரவின் தரத்தை நிலைநாட்டுவதற்கு செய்யப்பட்ட முயற்சிகள் ஆகிய விஷயங்கள் என் மீது மிகுந்த ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவர்கள் தான் முதல் முதலாக அஹமதியா ஜமாத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதாகவும் அதன் நினைவுகளை முழு வாழ்நாளும் அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்றும் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட நபர்களுடன் இங்குள்ள ஜமாத் நிரந்தரமாக தொடர்பு வைக்க வேண்டும். குரேஷியாவிலிருந்து ஒரு தம்பதியினர் கடந்த வருடம் மாநாட்டிற்கு வந்தனர். அவர்கள் முஸ்லீம்கள் ஆவர். இந்த வருடமும் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். என்னை சந்தித்த போது அவர்கள் என்னிடம், கடந்த வருடம் பொதுவாக முஸ்லீம் என்ற நிலையில் நாங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டோம், இந்த வருடம் நாங்கள் அகமதி முஸ்லீம்கள் என்ற நிலையில் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினர். எனவே மாநாட்டில் அல்லாவின் மாபெரும் அருள்கள் இருக்கின்றன, பையத்துகளும் நடைபெறுகின்றன. பிலிப்பைன்ஸில் இருந்து அங்குள்ள காங்கிரஸ் மேன் சால்வேகர் விலாஜோ ஜூனியர் அவர்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அங்குள்ள காங்கிரஸில் உயர் தகுதியில் உள்ளவர் ஆவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இது எனது கண்களை திறக்க வைக்கின்ற ஒரு அனுபவமாக இருந்தது. இதிலிருந்து என்னால் பலவற்றையும் கற்றுக்கொள்ள முடிந்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், ஜமா சகோதரர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் மிகவும் அன்புடனும் நல்லொழுக்கத்துடனும் சந்திக்கின்றனர். ஒருவர் மற்றவருக்கு முடிந்தவரை உதவி செய்ய முயற்சி செய்கின்றனர். எனவே நமது ஜமாத்திற்கு அந்நியர்கள் மீது ஏற்படுகின்ற தாக்கங்களை பொதுவான நிலைமைகளிலும் கூட நாம் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அகமதிக்கும் இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. சில நாட்களுக்கு காட்டுகின்ற செயலாக இது இருக்கக்கூடாது. மாறாக எப்போதும் இத்தகைய தாக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் உங்களது செயல் இருக்க வேண்டும். இவர் கூறுகின்றார், இந்த அனுபவமானது இஸ்லாம் தொடர்பாக எனக்கு கிடைக்கும் தகவல்களை அதிகரிக்க செய்தது. இந்த அனுபவம் எனக்கு இதற்கு முன்னர் தெரிந்திராத இஸ்லாத்தின் அழகிய போதனையை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது. இஸ்லாம் தொடர்பாக ஊடகங்களிலும் பொதுவாகவும் கூறப்படுகின்ற விஷயங்களுக்கு இஸ்லாத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பது இந்த மாநாட்டிற்கு வந்த பிறகு எனக்கு தெரிய வந்தது. பிறகு அயர்லாந்திலிருந்து வந்திருந்த ஒரு விருந்தினரான டேரன் ஹோல்ட் கோவன்ட்ரி அவர்கள் நேஷனல் டைவர்சிட்டி போலீஸ் ஆபீசரின் தலைவராக இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், இது எனது முதல் ஆண்டு மாநாடாகும். மாநாட்டின் சந்தர்ப்பத்தில் எனக்கு அஹமதியா ஜமாத்தின் உறுதிமிக்க தொண்டுணர்வு கொண்ட நல்லியல்புள்ள சகோதரர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பணியாளர்களின் தொண்டுகளை பார்த்து மக்கள் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகின்றனர். இவர் கூறுகின்றார், இந்த மக்கள் எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்பதை வெறுமனே சொற்களால் மட்டும் கூறவில்லை. மாறாக இந்த பணியாளர்கள் மற்றும் மாநாட்டில் கலந்து கொள்வோர்களது சுயர் பயன்களை எதிர்பார்க்காத தன்னலமற்ற தொண்டுகளின் மூலம் இதனை அவர்கள் பகிரங்கமாக செயல்படுத்தி காட்டியுள்ளனர். இவர் கூறுகின்றார், இந்த மகத்தான சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு வழங்கியமைக்காக நான் நன்றி தெரிவிக்கின்றேன். எனக்கு இஸ்லாமிய போதனைகளை கவனமாக சிந்திப்பதற்கும் ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகளிலிருந்து பலன் பெறுவதற்கும் உள்ள சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அஹமதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவுக்கு முன்னதாக பாடப்பட்ட கவிதையின் அழகிய தாக்கம் அதிகமாக என் மீது ஏற்பட்டது. பிறகு ஹாலாண்டிலிருந்து ஒரு விருந்தினர் மிஸ்டர் அட்வன் ஒண்டம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டின் சுற்றுச்சூழல் மிகவும் நட்பு ரீதியான சூழலாக இருந்தது. இந்த சிறந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பலவற்றையும் கற்றுக்கொண்டேன். நான் மக்களுடன் நினைவில் நிற்கின்ற சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளேன். நல்ல சூழலில் நேர்மறையான விஷயங்களை கொண்ட ஒரு தூது செய்தியின் நறுமணம் இருந்தது. இளைஞர்கள் திரளாக வந்து மாநாட்டில் கலந்து கொண்டது மற்றும் அவர்களது தன்னலமற்ற தொண்டுகள் குறிப்பாக என்னை மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாக்கியது. இளைஞர்கள் பணி செய்வதை பார்த்து எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை உருவானது. நான் எண்ணற்ற முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்களின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இளைஞர்கள் இந்த அளவு திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர் என்பது எனது முதல் அனுபவமாகும். பிறகு UKயின் குயின்ஸ் கவுன்சிலின் ஒரு சீனியர் பாரிஸ்டர் மிஸ்டர் டேவிட் மார்டின் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கூற விரும்புவதை கூறுவதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை, இது எனது உள்ளத்தின் குரலாகும். நான் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. எவ்வளவு சிறந்த மக்களாக அவர்கள் இருக்கின்றனர், அந்த ஜமாத்தும் எவ்வளவு அழகான ஜமாத்தாக இருக்கின்றது. நான் எனது தாயார் தரப்பிலிருந்து பூர்வீகமாக ஒரு யூதனாக இருக்கின்றேன். ஆனால் நான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்திற்கும் சென்றுள்ளேன். முழுமையான உறுதியுடன் என்னால் கூற முடியும், அதாவது இந்த ஆண்டு மாநாடு போன்ற ஒரு காட்சியை நான் ஒருபோதும் கண்டதில்லை. கூறுகின்றார்கள், நீங்கள் இஸ்லாத்தின் எத்தகைய அழகிய தோற்றமாக திகழ்கின்றீர்கள். BBC தரப்பிலிருந்தும் இந்த ஜமாத்திற்கு மாநாடு பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஏன் தயார் செய்யப்படவில்லை என்று எனக்கு வியப்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். BBC-யில் உள்ளவர்கள் இப்போது இதை தயார் செய்ய முயற்சி செய்கின்றனர் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். இவர்கள் கூறுகின்றார்கள், இதன் மூலமாக அகமதியா ஜமாத்தின் கருத்துக்கள், கொள்கைகள் மற்றும் அகமதிகளின் வாழ்க்கை முறை பற்றி நாம் மக்களுக்கு தெரிவிக்க முடியும். செரோலியோனிலிருந்து ஒரு விருந்தினரான அப்துல் காக்கோ சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஆண்டு மாநாட்டின் ஏற்பாடுகளை பார்த்து மிகவும் தாக்கத்திற்கு ஆளானேன். நான் இங்கு வராமல் இருந்து யாராவது என்னிடம் இவ்வாறு 37,000 அதிகமாக மக்கள் 3 நாட்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியுள்ளனர், அங்கு எவ்விதமான ஒழுங்கீனமும் ஏற்படவில்லை என்று கூறியிருந்தால் நான் ஒருவேளை அதை நம்பாமல் இருந்திருப்பேன். ஆனால் இவற்றையெல்லாம் சுயமே நான் எனது கண்களால் கண்டு மிகவும் வியப்படைந்தேன். எவரும் புகார் கூறியதை நான் பார்க்கவில்லை. எல்லா மக்களும் மிகவும் தாழ்மையுடனும் பணியுடனும் தொண்டாற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்நியர்கள் நமது பணியாளர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் பார்த்து மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இவ்வாறு ஒவ்வொரு பணியாளரும் அமைதியான ஒரு தபலீகை செய்து கொண்டிருக்கின்றார். சிறுவர், முதியவர், ஆண், பெண், இளைஞர் என்று அனைவருமே இவ்வாறு அமைதியான தபலீகை செய்து வருகின்றனர். இது அந்நியர்களின் சில தாக்கங்களாகும். சில முஸ்லீம்களும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் தலைவர்கள் அரசின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர். அவர்களில் சிலரது தாக்கங்களை இப்போது நான் எடுத்துக் கூறுகின்றேன். அல்ஹாஜ் முகமது உஸ்லிம் வா சாஹிப் அவர்கள் கினிகனாகுரியின் நேஷனல் அசம்பிளியின் வைஸ் பிரசிடென்ட் ஆவார்கள். இவர் டெபுட்டி ஸ்பீக்கரும் ஆவார். இவர் கூறுகின்றார், மாநாட்டின் ஏற்பாடுகளையும் டிசிப்ளினையும் பார்த்து நாங்கள் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றோம். நாங்கள் தேடி பார்த்த பிறகும் கூட எந்த ஒரு துறையிலும் எந்த ஒரு குறையையும் பார்க்க முடியவில்லை. மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகளும் அதிகமாக எண்ணிக்கையில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மக்கள் வந்திருந்தும் கூட எந்த ஒரு ஒழுங்கீனமும் ஏற்படவில்லை. எவ்வித சண்டை சச்சரவுகளும் இருக்கவில்லை. எனக்கு ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் மார்க்க நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு சிறந்த புகழ்வதற்கு தகுதியுள்ள ஏற்பாடுகளை வேறு எங்கும் நான் கண்டதில்லை. இதுவே இஸ்லாத்தின் உண்மையான ஆன்மாவாகும். அதை இங்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இவர் கூறுகின்றார், சின்னஞ்சிறு சிறுவர்களின் தர்பியத்தும் கூட வழக்கத்திற்கு மாற்றமாக சிறப்பாக இருக்கின்றது. ஏதாவது பொருளின் தேவை உங்களுக்கு இருக்கின்றதா என்று சிறுவர்கள் கேட்கின்றனர். நாம் விரும்புவதை அவர்கள் நமக்கு தருகின்றனர். புன்சிரிப்புள்ள முகங்களுடன் அவர்கள் நம்மை சந்திக்கின்றனர். ஒருமுறை மட்டுமல்ல, மாறாக பல முறை இவ்வாறு அவர்கள் நம்மிடம் கேட்கின்றனர். இங்கு பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மற்றவருடன் உடன் பிறந்த சகோதரர்கள் போன்றும் அவர்களில் ஒருவர் மற்றவரது உறவினர் போன்றும் சந்திக்கின்றனர். இம்மக்கள் தமது பணியில் எல்லோரை விடவும் முன்னே இருக்கின்றனர். சுயமே அவர்கள்தான் சரியான வழியில் இருக்கின்றனர். உங்களுக்கு பின்னால் இறைவனின் கை இருக்கின்றது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். இவ்வாறெல்லாம் கூறிய பிறகும் கூட சிலர் ஜமாத்தில் இணைவதில்லை. சில உலக காரணங்கள் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது. இவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் எங்களது நாட்டிற்கு திரும்பி சென்று அரசாங்கத்திற்கு இதன் பக்கம் கண்டிப்பாக கவனம் ஊட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அது ஒவ்வொரு விவகாரத்திலும் அஹமதியா ஜமாத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அதன் மூலம் உங்களது ஜமாத் எங்கள் நாட்டிலும் சரியான இஸ்லாமிய போதனைகளின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்ட இயலும். பிறகு கினி கனாக்கரியை சார்ந்த நேஷனல் போலீஸ் டைரக்டரான ஹசன் கிட்டா அவர்கள் கூறுகின்றார்கள், எனது துறை போலீசுடன் தொடர்புடைய ஒரு துறையாகும். எனவே நான் பாதுகாப்பு தொடர்பாக குறிப்பாக ஆய்வு செய்தேன். பாதுகாப்பிற்கான வலுவான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் எனக்கு எந்த குறையும் தென்படவில்லை. அவர் கூறுகின்றார், இப்போது அகமதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவை கேட்ட பிறகு சுயமாக நான் முஸ்லீமாக இருப்பதில் பெருமையை உணர ஆரம்பித்தேன். பிறகு செரலியோனின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான அலி கலாக்கோ அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அகமதியத்தை இஸ்லாத்தின் உண்மையான படமாக இருக்கின்றது. அகமதி முஸ்லீம்கள் அமைதியை வளர்ச்சியடைய செய்வதற்கு செய்கின்ற முயற்சிகள் மதிக்கத்தக்கதாகும். இன்று இஸ்லாத்தின் பெயர் எல்லா பக்கமும் தீவிரவாதத்துடன் தொடர்புபடுத்தி கூறப்படுகின்றது. ஆனால் அகமதிகள் இந்த தாக்கத்தை தவறு என்று நிரூபித்து வருகின்றனர். மாநாட்டின் ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்தன. சின்னஞ்சிறு சிறுவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த காட்சி ஆன்மாவிற்கு எழுச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. எனது கருத்தின்படி அகமதிய ஜமாத்தின் உண்மையை நிரூபிப்பதற்கு இந்த காட்சியே போதுமானதாக இருக்கின்றது. பிறகு துருக்கிஸ்தானிலிருந்து அப்துல் ரஷீத் சாஹிப் என்ற நண்பர் ஒருவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், நான் ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு முன்னால் எனது ஒரு நண்பரிடமிருந்து இந்த ஜமாத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அதன் முழக்கம் எல்லாரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்பதாக இருந்தது. அவர் கூறுகின்றார், நான் எந்த நாளில் லண்டன் வந்தேனோ அப்போதிருந்தே இங்குள்ள மக்களின் அன்பால் நான் சூழப்பட்டு நிற்கின்றேன். உண்மையான பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களின் மத்தியில் நான் இருக்கின்றேன். எனது உள்ளத்தில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும். அதாவது எந்த நாளில் நாங்கள் துருக்கியிலிருந்து லண்டன் வந்தடைந்தோமோ அந்த நாளில் விமான நிலையத்திலிருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டோம். நாங்கள் அங்கு சென்று சேர்ந்ததும் டியூட்டியில் இருந்த அகமது இளைஞர்கள் சலாம் கூறிய பிறகு உடனடியாக அவர்கள் எங்களிடம், நீங்கள் பயணம் செய்து இங்கு வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் பசியுடன் இருப்பீர்கள், எனவே நீங்கள் உணவு உண்ணுங்கள், பிறகு ஓய்விடுங்கள் என்று கூறினர். இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் நினைவில் வந்துவிட்டது. அன்னார் ஒருமுறை ஒரு சபையில் விருந்தினர் வந்த சமயத்தில் தமது தோழர் ஒருவரை பார்த்து, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை யார் உங்களது வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்று கேட்டார்கள். பிறகு விருந்தோம்பல் தொடர்பான நீளமான ஒரு நபிமொழியை அவர் கூறினார். அவர் கூறுகின்றார், மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் எனக்கு இந்த விஷயம் புரிந்துவிட்டது. அதாவது நான் எனது முழு வாழ்வையும் அல்லாஹ்வை தேடிய நிலையில் கழித்து விட்டேன். ஆனால் அல்லாஹ்வை இங்கு வந்த பிறகுதான் நான் பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வின் அருளால் எனக்கு உலகளாவிய பையத்தின் மகத்தான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பைய செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இங்கு வந்த பிறகு அவர் பையத்தும் செய்துவிட்டார். இவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். இவர் கூறுகின்றார், நான் பைய செய்த போது எனது கண்களிலிருந்து கண்ணீர் ஒளிந்து ஓடியது. எனது தந்தையின் மரணத்தின் போது கூட எனக்கு இவ்வாறு கண்ணீர் வரவில்லை. வெளிப்படையாக பார்க்கும்போது எவ்வித காரணமின்றி இந்த கண்ணீர் வருவது போன்று தோன்றலாம். பிறகுதான் எனக்கு புரிய வந்தது என்னவென்றால், பூமியில் இப்போது எத்தகைய ஒரு நம்பிக்கை உருவாகிவிட்டது என்றால், மேலும் லட்சக்கணக்கான மக்களின் எத்தகைய ஒரு ஜமாத் உருவாகிவிட்டது என்றால், அது சுயமே ஈடு இணையற்றதாக திகழ்கின்றது. இந்த ஜமாத் தனது செயலால் ஒவ்வொரு துன்பத்தையும் ஆபத்தையும் உலகிலிருந்து அகற்றுவதற்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றது. பிற புதிதாக பைய செய்தவர்களில் சிலர் அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகிய காட்சிகளை பார்க்கும் போது இவர்களது ஈமான் மேலும் அதிகரிக்கின்றது. ஜமேக்காவிலிருந்து மாநாட்டில் கலந்து கொண்ட புதிதாக பைய செய்த ஒரு பெண் வின்சென்ட் வில்லியம் சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டில் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் சொற்பொழிவுகளும் குறிப்பாக உலகளாவிய பையத்தும் உணர்வுபூர்வமான ஒரு அனுபவமாக இருந்தது. இங்கு பல பணியாளர்களும் தன்னார்வ தொண்டர்களாக தொண்டு செய்கின்றனர் என்பது எனக்கு தெரிய வந்தது. இந்த பணியாளர்களின் தரிபியத்திற்காக ஜமாத்திற்கு பல துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஆனால் தன்னலம் பார்க்காமல் இந்த பணியாளர்கள் தொண்டு செய்வதை நான் பார்த்ததும், இது இறைவனின் ஒரு ஜமாத் ஆகும், காலத்தின் கலீஃபாவிற்கு நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது என்ற எண்ணம் ஏற்பட்டது. இவர் கூறுகின்றார், குறிப்பாக கார் பார்க்கிங் செய்யும் இடத்தில் தொண்டு செய்து வந்த குத்தாம்கள் மோசமான சீதோசன நிலை இருந்தும் கூட தங்களது கடமைகளை உள்ளத்தில் உள்ள ஆர்வத்துடன் நிறைவேற்றி வந்ததை பார்த்து நான் வியப்பில் ஆழ்ந்து விட்டேன். இந்த எல்லா காட்சிகளையும் எனது முழு வாழ்நாளிலும் முதல் முறையாக நான் பார்த்தேன். ஐவரி கோஸ்டிலிருந்து அங்குள்ள நகரத்தின் மேயர் ஒருவர் வந்திருந்தார். அவர் கூறுகின்றார், நான் இஸ்லாம் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டதும் மக்களிடமிருந்து அதிகமாக எதிர்மறையான விஷயங்களையே கேள்விப்பட்டேன். எனக்கு இஸ்லாம் தொடர்பாக அதிகமாக எந்த அறிவும் இருக்கவில்லை. எனவே நான் மிகவும் கவலைப்பட்டேன். அகமதிகள் முஸ்லீம்களா இல்லையா என்று நான் எப்படி முடிவெடுக்க முடியும் என்று மிகவும் கவலைப்பட்டேன். நான் ஜமாத்தில் இணைந்து பாவம் செய்துவிடவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டது. நான் ஜமாத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் எனக்கு ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்தனர். அங்கு சென்று ஜமாத்தை அருகிலிருந்து பார்க்க முடியும் என்று நான் கருதினேன். இங்கு வந்த பிறகு நான் இஸ்லாத்தின் அசல் படத்தை பார்த்தேன். கலிபத்துல் மசீ அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பெயரால் ஆரம்பமாகின்றது. அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பெயராலே அது முடிகின்றது. ஆண்டு மாநாட்டின் சுற்றுச்சூழலை பார்த்து அகமதிகள் முஸ்லீம்களா இல்லையா என்ற எனது கேள்விக்கு பதில் கிடைத்தது. இப்போது நான் முற்றிலும் சரியான இஸ்லாத்தை பேணுபவர்கள் அகமதிகளே ஆவர். அகமதிகளே உண்மை முஸ்லீம்கள் ஆவர். அகமதிகளின் எல்லா பணிகளும் திருக்குர்ஆன் மற்றும் அதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை கேட்பவே இருக்கின்றன என்பதில் எனக்கு முற்றிலும் திருப்தி ஏற்பட்டது. பெலீஸின் தலைநகரமான வெல்ஃபோஃபானின் மேயர் ஹாலித் பிலால் சாஹிப் அவர்களும் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வது மிகவும் சிறந்த அனுபவமாக இருந்தது. ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் எனக்கு தொண்டு செய்வதிலே ஈடுபட்டு வருவது போன்று எனக்கு தோன்றியது. இந்த அனுபவத்தின் மூலமாக இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக எனது உள்ளத்தில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. இங்கிருந்து நான் சகோதரத்துவத்தின் பாடத்தை எனது நாட்டிற்கு திரும்ப எடுத்து செல்கின்றேன். இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் இது எனக்கு மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களில் தென்படுகின்றது. நான் இதனை எனது பாட்டிலில் அடைத்து இதை பெலீஸிற்கு எடுத்து சென்று எனது நாட்டில் உள்ளவர்களுக்கு இதனை பங்கிட்டு கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். பிறகு கூறுகின்றார், மாநாட்டின் ஏற்பாடுகள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. என்னை இங்கு வரவேற்றதை நான் எப்போது நினைவில் வைத்திருக்கின்றேன். நீங்கள் இங்கு வருவதற்கு எனக்கு அழைப்பு கொடுத்ததற்காக நான் எப்போது உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். இவர் கூறுகின்றார், ஒரு நாள் நான் விருந்தினர்களின் கூடாரத்தில் தனியாக இருந்தேன். சில குத்தாம்கள் என்னிடம் வந்தனர். நான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன், எனவே ஒருவேளை நான் தனிமையில் இருப்பதாக சுயமே நானே உணரலாம். இதை அறிந்துதான் இந்த குத்தாம்கள் என்னிடம் வந்துள்ளனர் என்பது எனக்கு தெரியும். இந்த விஷயம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாம் நமது விருந்தினருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இங்குள்ள இளைஞர்கள் அதனை செய்து வருகின்றனர் என்று இவர் கூறுகின்றார். பிறகு உலகளாவிய பையத் நிகழ்ச்சியின் மூலமாகவும் அந்நியர்கள் மீது தாக்கம் ஏற்படுகின்றது. ஒரு சம்பவத்தை ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். இன்னொரு சம்பவத்தை கூறுகின்றேன். குரேஷியன் பார்லிமெண்டின் உறுப்பினர் மாநாட்டில் கலந்து கொண்டார். உலகளாவிய பையத் நிகழ்ச்சி தொடர்பாக அவர் கூறினார். மிஸ்டர் ஐகுவின் டெமான்கோ இவரது பெயராகும். இவர் கூறுகின்றார், உலகளாவிய பையத் நிகழ்ச்சி என்னை மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாக்கியது. நான் கிறிஸ்துவ மதத்தின் ஃபெய்த் 3 கன்ஃபர்மேஷன் நிகழ்ச்சியில் ஒருமுறை கலந்து கொண்டேன். ஆனால் எத்தகைய உணர்வையும் களப்பற்ற தன்மையையும் மார்க்கத்துடன் நன்றி உணர்வுடன் நடந்து கொள்கின்ற உறுதியையும் அஹ்மதியா ஜமாத்தின் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியில் பார்த்தேனோ அது மிகவும் நூதனமான வியக்கத்தக்க அனுபவமாகும். அதை எனது முழு வாழ்நாளிலும் நான் நினைவில் வைத்திருப்பேன். எகிப்தை சார்ந்த ஹானி ரிஸ்வான் சாஹிப் அவர்கள் உலகளாவிய பையத் நிகழ்ச்சி நடந்த தருணத்தில் மாநாட்டு திடலில் நுழைந்தார்கள். மக்கள் வரிசை மாநாட்டு திடலுக்கு வெளியிலும் மிகவும் தூரம் வரை இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதை பார்த்து இவர்கள் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளானார், மிகவும் வியந்து போனார். அவர் கூறுகின்றார், எங்களது நாடான எகிப்தில் இதுபோன்ற ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருப்பது சாத்தியமற்றதாகும். இவர்களது உணர்வுகள் எந்த அளவு மிகைத்து விட்டது என்றால் பையத்தின் போது இவர்களும் ஒரு வரிசையில் தன்னை இணைத்துக் கொண்டார். இஸ்திக்ஃபார் மற்றும் அரபி சொற்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். இவ்வாறு திரும்ப திரும்ப கூறினார் என்பதன் பொருள் அவர் பைய செய்து விட்டார் என்பது அல்ல. உணர்வு பூர்வமான ஒரு நிலைமை அவரிடம் ஏற்பட்டது. ஆனால் அவர் எந்நிலையிலும் இவ்விஷயங்களின் பக்கம் நான் சிந்திப்பேன் என்று கூறியுள்ளார். ஆண்டு மாநாட்டின் சுற்றுச்சூழலின் தாக்கத்தால் பத்திரிகைகளுக்கும் கவனம் உருவாகி இருக்கின்றது. பிரஸும் இப்போது இஸ்லாம் தொடர்பான சரியான செய்திகளை கூறும் நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. பிரான்சிசி பத்திரிகையான லிபரேஷன் உடைய பத்திரிகை நிருபரான சோனியா டெலிஸ் சால்க் என்ற பெண் தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார், இங்கு நான் வந்ததும் முதலில் எனக்கு கவலை ஏற்பட்டது. இங்கு ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக வைத்திருப்பதை பார்த்து எனக்கு கவலை ஏற்பட்டது. பிறகு நான் மாநாட்டு திடலை பார்க்க சென்றபோது அங்கு பெண்களுக்கு பகரமாக ஆண்கள் உணவை சமைத்துக் கொண்டிருந்தனர். பெண்கள் பகுதியில் சென்றபோது பெண்களுக்கு தனி ஏற்பாடு செய்யப்பட்டதன் காரணமாக பெண்கள் அதிகமாக சுதந்திரமாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது. எல்லாரையும் விட அதிகமாக பெண்களுக்கு சுயமே செயல்படுவதற்கான உரிமை இருந்தது. அவர்கள் எல்லா பணிகளையும் தமது விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொண்டிருந்தனர். இங்கு வசிக்கின்ற சில சிறுமிகள் படிப்பு என்ற பெயரில் சுதந்திரம் என்ற பெயரில் தம்மீது அநீதி இழைக்கப்படுவதாக கருதுகின்றனர். அவர்கள் அந்நியர்களுக்கு கூட நமது சுற்றுச்சூழல் தான் பிடித்திருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். பிறகு பொலிவியாவின் நேஷனல் நியூஸ் சேனலின் ஒரு ஜெர்னலிஸ்ட் தமது தாக்கங்களை எடுத்துக் கூறியவாறு இவ்வாறு கூறினார். மேற்கத்திய நாடுகளின் பார்வையில் இஸ்லாம் பெண்களை பின்னால் வைப்பதாகவும் அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கருதுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் நான் இங்கு பார்த்தேன், அகமதிய ஜமாத்தின் இமாம் அவர்கள் பெரும் வெற்றிகளை பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்குகின்றார்கள். ஒவ்வொரு பெண்ணும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கும் தகுதியின் அடிப்படையில் அழைக்கப்படுகின்றார். அப்போது எனது உள்ளத்தில் நான் திரும்ப சென்று எனது பத்திரிகையில் அது பற்றி கண்டிப்பாக எழுத வேண்டும் என்ற ஆசை தீவிரமாக எனது உள்ளத்தில் ஏற்பட்டது. உலகிலுள்ள எந்த தலைவராவது பெண்களை மட்டுமே நோக்கி எப்போதாவது சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கின்றாரா? ஒருபோதும் இல்லை. பிறகு பத்திரிகை நிருபரான ஒரு பெண்மணி உலகளாவிய பையத் நிகழ்ச்சியின் போது பையத்தின் சொற்களை உடனுக்குடன் திரும்ப கூற ஆரம்பித்தார். அவரிடம் அது பற்றி கேட்டபோது, அந்த சமயத்து என்ன நடந்தது என்று எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனது வாழ்நாளில் இதுபோன்ற உணர்வுகள் இதற்கு முன்னால் ஒருபோதும் வந்ததில்லை. நான் என்னை அறியாமையிலேயே இந்த சொற்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தேன். முதலில் நான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் உணர்வுகளை பொங்கி எழச் செய்வதற்கு இசை இருப்பது அவசியமாகும் என்று கருதினேன். அது இல்லாமல் உணர்வுகள் பொங்கி எழ முடியாது என்று நான் கருதி வந்தேன். ஆனால் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியின் போது அகமதிகளின் உள்ளத்திலிருந்து நேரடியாக இந்த உணர்வுகள் வெளிப்பட்டது எனக்கு தெரிய வந்தது. எவ்வகையில் உள்ள இசைக்கான தேவையும் அங்கு இருக்கவில்லை. பொலிவியாவிலிருந்து ஒரு பத்திரிகை நிருபரான சர் கார்லோஸ் ஜமி ரியாஸ் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அகமதியா ஜமாத் தொடர்பாக எந்த விஷயம் என்னை எல்லாவற்றையும் விட தாக்கத்திற்கு ஆளாக்கியது என்றால் அது அகமதியா ஜமாத் உலகில் அமைதி நிலைநாட்டுவதற்காக வெளிப்படுத்துகின்ற உணர்வுகளும் அதற்காக அது செய்யும் முயற்சிகளும் ஆகும். இது எப்படிப்பட்ட ஒரு தூது செய்தி என்றால் இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் அவசியமானதாகும். இவ்வாறு அகமதிய ஜமாத்தின் பல்வேறு சமுதாயங்கள் மற்றும் பல்வேறு நாகரிகங்களை சார்ந்திருக்கின்ற நபர்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தின் உண்மையான அடித்தளங்களின் பக்கம் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் போற்றத்தக்கதாகும். பிறகு இவர் கூறுகின்றார், இந்த விஷயமும் குறிப்பாக எனது வியப்பிற்கு காரணமாக இருந்தது. இவ்வளவு விரிவான ஏற்பாடுகள் தன்னார்வ தொண்டர்களின் உதவியால் செய்யப்படுகின்றது. இதிலிருந்து ஒரு பணி எவ்வளவுதான் கடினமானதாக இருந்தாலும் அதனை ஈமான், களப்பற்ற தன்மை மற்றும் எந்த சுயநோக்கம் இல்லாத அன்பு ஆகியவற்றின் மூலம் பெற முடியும் என்பது எனக்கு தெரிய வந்தது. பிறகு கூறுகின்றார், அகமதிய ஜமாத்தின் இமாம் ஆண்கள் பெண்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். இதன் மூலம் எனது பல சந்தேகங்கள் அகன்றுவிட்டன. இந்த சொற்பொழிவின் மூலம் ஆண்கள் பெண்கள் தொடர்பான இஸ்லாமிய போதனைகளின் ஞானங்கள் மேலும் எனக்கு அதிகமாக தெரிய வந்தன. அகமதி பெண்கள் பெற்ற மகத்தான வெற்றிகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஒரு விஷயமாகும். இதிலிருந்து ஆணும் பெண்ணும் உலக அமைதிக்காக முயற்சி செய்வது அவ்விருவர் மீதும் கட்டாயமானதாக இருக்கின்றது என்பது தெரிய வருகிறது. முதலில் குடும்ப அளவிலும், பிறகு சமூக அளவிலும், பிறகு நாடு அளவிலும், பிறகு முழு உலக அளவிலும் அவர்கள் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார், உங்களது இறுதி உரை எவ்வாறு அகமதியா ஜமாத்திற்கு அவசியமானதாக இருக்கின்றதோ அவ்வாறே உலகிற்கும் மற்ற சமுதாயங்களுக்கும் அது மிகவும் அவசியமானதாகும். எந்நிலையிலும் ஆண்டு மாநாட்டின் சுற்றுச்சூழலிலும் டியூட்டி கொடுப்பவர்களிடமும் ஒரு தாக்கம் இருக்கின்றது. அது நீதியை விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் தாக்கத்திற்கு ஆளாக்குகின்றது. அல்லாஹ் டியூட்டி கொடுத்த அனைவருக்கும் அதற்கான நட்கூலியை வழங்குவானாக. இஸ்லாத்தின் இந்த அமைதியான தப்லீகின் ஒரு பகுதியாக இருக்கின்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கும் இதற்கான நட்கூலியை அல்லாஹ் வழங்குவானாக. நாம் குறிப்பாக பணியில் ஈடுபட்டிருந்த ஆயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் நமது துவாக்களில் நினைவு கூற வேண்டும். இந்த முறை மழையின் காரணமாக ஏற்பாடுகளில் சில குறை இருந்தது. ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விடுகின்றது. அவ்வாறு இருந்தும் கூட பணியில் இருந்தவர்கள் மிகவும் நுட்பமாக செயல்பட்டு மிகவும் உழைத்தவாறு இந்த குறையை அதிகமாக நம்மை உணர வைக்கவில்லை. தண்ணீர் சப்ளையும் சில நேரங்களில் நின்றுவிட்டது. பொதுவாக ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்தது. மாநாட்டில் கலந்து கொண்ட பெரும்பாலார் மாநாட்டின் தாக்கங்கள் பற்றிய எழுதியவை அனைத்தும் நல்ல விதமாகவே இருந்தன. சிலர் எதிர்மறையான தாக்கங்களை பற்றியும் எழுதியுள்ளனர். ஆனால் இவ்வளவு பெரிய தற்காலிக ஏற்பாட்டில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பணி செய்த எல்லா தன்னார்வ தொண்டர்களும் இளைஞர்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் எந்நிலையிலும் நாம் நன்றி செலுத்துவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றனர். சில மக்களிடமிருந்து புகார்கள் வந்திருந்தன அல்லது கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை பற்றி அவர்கள் கூறியிருந்தனர் என்றால் அவற்றை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். அவற்றை உங்களது ரெட் புக்கில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். வருங்காலத்தில் மேலும் சிறந்த நிலையை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் என்று நான் மாநாட்டு அமைப்பாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறே பிரஸும் நல்ல கவரேஜ் செய்திருக்கின்றது. ஆண்டு மாநாடு தொடர்பாக ஊடகங்கள் மூலமாக 358 செய்திகள் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன. மேலும் இது அதிகரித்து வருகின்றது. ஆன்லைன் மீடியா மூலமாக 36 மில்லியன் நபர்களுக்கு தூது செய்தி எட்டியிருக்கின்றது. டிவி மற்றும் வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட செய்திகள் மூலம் 31 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கும் பிரிண்ட் மீடியா மூலமாக 2 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியிருக்கின்றது. இதை தவிர சோசியல் மீடியா மூலமாக 58 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வரை தூது செய்தி சென்று சேர்ந்திருக்கின்றது. எம்டிஏவின் லைவ் ஸ்ட்ரீமிங்கின் மூலம் இறுதி நாளில் நான் நிகழ்த்திய சொற்பொழிவை 2.5 லட்சம் மக்கள் கேட்டுள்ளனர். இவ்வாறு மிகவும் எச்சரிக்கையுடன் நாம் மேற்கொண்ட கணிப்பிற்கு ஏற்ப இந்த எல்லா வழிகளின் மூலமாகவும் 128 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி எட்டியுள்ளது. எந்த புகழ்பெற்ற மீடியாக்கள் ஆண்டு மாநாட்டை கவரேஜ் செய்ததோ அவற்றில் பிபிசி டிவி, பிபிசி ரேடியோ, ஐடிவி, இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகை, த டைம்ஸ் என்ற பத்திரிகை, சண்டே எக்ஸ்பிரஸ், லண்டன் ஈவினிங் ஸ்டாண்டர்ட், நியூயார்க் டைம்ஸ், ஃபேஸ்புக் லைவ், அசோசியேட்டட் பிரஸ், பிரஸ் அசோசியேஷன், ஸ்பெஷல் நியூஸ் ஏஜென்சி EFE, இந்தியன் நியூஸ் ஏஜென்சி PTI, பிரெஞ்சு நியூஸ், இலிபரேஷன் யூனிலேட் ஆகியவை விரிவான முறையில் அஹமதியா ஜமாத்தின் தூது செய்தியை, உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைத்திருக்கின்றன. பத்திரிகைகள் மூலமாக நடைபெற்ற இந்த விஷயத்திற்காகவும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆப்பிரிக்காவிலும் ஆண்டு மாநாட்டின் கவரேஜ் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆப்பிரிக்காவில் எம்டிஏ ஆப்பிரிக்காவை தவிர 10 சேனல்களில் ஆண்டு மாநாடு தொடர்பான ஒளிபரப்புகள் காட்டப்பட்டன. பல்வேறு நாடுகளில் 150க்கும் அதிகமான மணி நேரங்கள் வரை கவரேஜ் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சேனல்கள் மூலமாக ஏறக்குறைய 60 மில்லியன்களுக்கும் அதிகமான மக்கள் வரை ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகள் சென்றடைந்தன. இந்த 10 சேனல்களும் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியையும் எனது எல்லா சொற்பொழிவுகளையும் நேரடியாக ஒளிபரப்பியது. செரோலியோன் நேஷனல் டிவி தொடர்ந்து 100 மணி நேரம் ஆண்டு மாநாட்டின் 3 நாள் நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பியது. போ மற்றும் கனமா ஆகிய டிவிகள் ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகளை முழுமையாக ஒளிபரப்புவதற்காக நாட்டின் ஏனைய ஒளிபரப்புகளை நிறுத்தி வைத்தது. இவ்வாறு முழு நாட்டிலும் ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகள் பார்க்கப்பட்டன, கேட்கப்பட்டன. காம்பியாவில் முதல் முறையாக நேஷனல் டெலிவிஷன் ஆண்டு மாநாட்டின் சொற்பொழிவுகளையும் ஏனைய நிகழ்ச்சிகளையும் காட்டியது. ஆண்டு மாநாட்டின் நேரடி ஒளிபரப்பை தவிர பிபிசி உகண்டா ஆண்டு மாநாடு தொடர்பாக சுஹைலி மொழியில் செய்தியை ஒளிபரப்பியது. இதனையும் அந்த பகுதியில் உள்ள ஏறக்குறைய 20 மில்லியன் மக்கள் பார்க்கின்றனர். கானா நேஷனல் டெலிவிஷன் ரேடியோ மற்றும் நியூஸ் ஸ்டோரேஜ் மூலம் ஏறக்குறைய 5 மில்லியன் மக்கள் வரை செய்தி எட்டியுள்ளது. பத்திரிகைகள் மற்றும் டெலிவிஷன் சேனல் மூலமாக எல்லா ஆப்பிரிக்கா மீடியாக்களையும் சேர்த்து UK ஆண்டு மாநாடு பற்றிய செய்திகள் ஏறக்குறைய 35 மில்லியன் மக்கள் வரை சென்று சேர்ந்துள்ளது. இவையெல்லாம் அல்லாஹ்வின் அருள்களாகும். நமது முயற்சிகள் இவற்றில் மிகவும் சாதாரணமானதுதான். இந்த சாதாரண முயற்சிகளுக்காக நான் நமது பிரசன்ட் மீடியா செக்ஷன்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். மற்ற நாடுகளில் உள்ள பிரசன்ட் மீடியா செக்ஷனும் பணியாற்றியிருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கான நற்கூலியை வழங்குவானாக. மிகவும் விரிவான அளவில் இந்த செய்திகள் ஜமாத்தின் தபலீகிற்கு காரணமாக ஆகின்றது. அல்லாஹ் நமது பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அருள்களை ஈர்ப்பதற்கு எப்போதும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கியவாறு நமது கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நான் கூறாமல் விட்டுவிட்ட ஒரு விஷயத்தையும் கூறிவிடுகின்றேன். இந்த வருடம் கடந்த வருடத்தை போன்றே கனடாவிலிருந்து ஹுத்தாம்கள் வந்திருந்தனர். இவர்களும் வக்காரை அமல் செய்து வைண்டப் பணிகளில் பங்கெடுத்தனர். ஏறக்குறைய 350 பேர் தனி விமானம் மூலமாக மாநாட்டிற்கு வந்தனர். மிகவும் நல்ல முறையில் இவர்கள் பணிகளை செய்தனர். 4-5 நாட்களாக இவர்கள் பணி செய்து வந்தனர். ஆண்டு மாநாடு முடிந்த நாளிலிருந்து நேற்று வரை அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வின் அருளால் பல பணிகளையும் செய்து முடித்துள்ளனர். செய்யவிருக்கின்ற ஏனைய பணிகளை நேற்றிலிருந்து யூகேயின் குத்தாம்கள் செய்கின்றனர். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் நட்கூலியை வழங்குவானாக. கனடாவின் குத்தாம்கள் ஆண்டு மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாகவே இங்கு வந்துவிட்டதால் அவர்கள் மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அவ்வாறு கேட்காமல் இருந்திருந்தால் அவர்கள் பெரும் தவறிழைத்திருக்கின்றார்கள். எனவே வருங்காலத்தில் அவர்கள் வரவேண்டும் என்றால் ஆண்டு மாநாட்டின் 3 நாட்களிலும் மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும். அதற்கு பிறகு வைண்டப் பணிகளில் பங்கு பெற வேண்டும். அல்லாஹ் பணி செய்தவர்களுக்கு நட்கூலியை வழங்குவானாக, பணியில் ஈடுபட்ட பெண்களுக்கும் நட்கூலியை வழங்குவானாக. இந்த மாநாட்டின் மூலமாக எதை நாம் கற்றுக்கொண்டோமோ, எதை கற்றுக்கொள்வதற்கு நமக்கும் சந்தர்ப்பம் கிடைத்ததோ, அதனை நாம் நமது வாழ்வின் அங்கமாக ஆக்குவதற்கான நல்வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. தொழுகைகளை நிறைவேற்றிய பிறகு சிலருக்கு நான் ஜனாதா காய் தொழுகையை தொழ வைப்பேன். ஒரு ஜனாதா மதிப்புக்குரிய சாயிப்ஜாதி ஜக்கியா பேகம் சாயிபுடையதாகும். இவர்கள் கர்னல் மிர்சா தாவூத் அகமது சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்கள் அமதுல் ஹபீஸ் பேகம் சாஹிபா மற்றும் நவாப் அப்துல்லா ஹான் சாஹிப் ஆகியோரின் மகள் ஆவார்கள். 23 ஜூலை அன்று இரவில் தாகிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் இவர்கள் வஃத் ஆகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மதிப்புக்குரிய சாஹிப்ஜாதா கர்னல் மிர்சா தாவூத் அகமது சாஹிப் அவர்கள் மிர்சா ஷரீப் அகமது சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். மர்ஹூமா அவர்களின் மனைவி ஆவார்கள். இவ்வாறு இவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் தாய் வழி பேத்தியும் அவர்களது பேரரின் மனைவியும் ஆவார்கள். கடந்த 3-4 வருடங்களாக இவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். கடந்த சில மாதங்களாக இவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் வசிய செய்திருந்தார்கள். இவர்களுக்கு 5 மகள்கள் உள்ளனர். மதிப்புக்குரிய மஹமூத் ஹான் சாஹிப் அவர்களின் மனைவியான அமத்து ஷாஃபி சாஹிபா, மஹமூத் ஹான் சாஹிப் அவர்களும் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா அவர்களின் பேரனாவார்கள். இவ்வாறு அமத்து நாசிர் சாஹிபா, இவர்களது கணவர் சையது ஷாஹித் அகமது ஆவார்கள். அடுத்து அமத்துல் முசவ்விர் சாஹிபா, இவர்கள் டாக்டர் நூரி அவர்களின் மனைவி ஆவார்கள். அமத்துல் மொயிஸ், இவர்கள் அமெரிக்காவில் உள்ள மன்சூர் ரஹ்மான் சாஹிப்பின் மனைவி ஆவார்கள். இவ்வாறு அமத்துல் நசீப் நிகத், இவர்கள் டாக்டர் அப்துல் மலிக் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். அல்லாஹ் இவர்களது பிள்ளைகளுக்கும் நன்மையிலும் தக்வாவிலும் முன்னேறுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. தங்களது மூதாதையர்களின் நன்மைகளை தொடர்ந்து நீடிக்க செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. மதிப்புக்குரிய ஜக்கியா பேகம் சாஹிபா அவர்கள் கராச்சியில் ஒரு பகுதியின் லெஜினா தலைவியாகவும் தொண்டாற்றுகின்ற நல்வாய்ப்பை பெற்றார்கள். குவாட்டில் அவர்கள் தங்கியிருந்த நாட்களிலும் லெஜினாவின் பணியில் பங்கு பெறுகின்ற நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. நவாப் அமத்துல் ஹபீஸ் பேகம் சாஹிபா அவர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதியுள்ளார்கள். அதில் இவர்களை மிகவும் புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். இவர்கள் குறிப்பாக நவாப் அப்துல்லா ஹான் சாஹிப் வஃத்தான பிறகு தமது தாயாருக்கு அசாதாரணமான முறையில் தொண்டாற்றியுள்ளார்கள். நவாப் அப்துல்லா ஹான் சாஹிப் வஃத்தான பிறகு இவர்கள் தமது தாயாருக்கு அசாதாரணமான முறையில் தொண்டாற்றியுள்ளார்கள். டாக்டர் நூரி சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், விருந்தோம்பல் செய்கின்ற பண்பு இவர்களிடம் சிறப்பாக காணப்பட்டது. எவ்வித பாகுபாடும் இன்றி எல்லாருக்கும் விருந்தோம்பல் செய்து வந்தார்கள். எல்லோரையும் வரவேற்கவும் செய்தார்கள். இவ்வாறு டாக்டர் நூரி சாஹிப் கூறுகின்றார்கள், நான் என்னை ஜமாத்திற்காக வக்ஃபு செய்த சமயத்தில் இவர்கள் என்னிடம், எனக்கு மகன் பிறந்தால் அவரை வக்ஃபு செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருந்தது, உங்கள் மூலமாக எனது அந்த ஆசை நிறைவேறிவிட்டது என்று கூறினார்கள். அல்லாஹ் இவர்களது தகுதியை உயர்த்துவானாக, இவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. 2வது ஜனாதா மதிப்பிற்குரிய தாரிக் மசூத் சாஹிபுடையதாகவும், இவர்கள் ஜமாத்தின் முரப்பி ஆவார்கள். தலைமையக நசாரத் இஸ்லா இர்ஷாதில் இவர்கள் முரபியாக பணியாற்றி வந்தார்கள். இவர்கள் மதிப்புக்குரிய மசூத் அகமது தாரிக் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். 27 ஜூலை அன்று தமது 27வது வயதில் ரப்வாவில் மின்சாரம் தாக்கியதன் காரணமாக இவர்கள் வஃத் ஆகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது குடும்பத்தில் அகமதியத் இவர்களது கொள்ளு தாத்தாவான மதிப்பிற்குரிய மெஹர் பக்ஷ் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. இவர்கள் காஷ்மீரில் உள்ள ராஜரியுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். மெஹர் பக்ஷ் சாஹிப் 1920 கலிபத்துல் மசீஹ் அவர்களின் கைகளில் பையஸ் செய்து ஜமாத்தில் இணைந்தார்கள். தாரிக் மசூத் சாஹிப் அவர்கள் தலீமுல் இஸ்லாம் ஹைஸ்கூலில் படித்து 2007 மெட்ரிக்கில் தேர்ச்சி பெற்ற பிறகு ஜாமியா அகமதியாவில் மார்க்க கல்வி பெற்றார்கள். 2016 FA தேர்வையும் இவர்கள் எழுதினார்கள். 2014 ஜாமியாவில் தேர்ச்சி பெற்றார்கள். இளைஞரான இந்த முரப்பி மிகவும் களப்பற்ற தன்மையை கொண்டவராக இருந்தார். நல்ல இயல்பை உடையவராகவும், பெற்றோர்களை கருத்தில் கொள்பவராகவும், நண்பர்களை கருத்தில் கொள்பவராகவும், ஏழைகளுக்கு உதவுபவராகவும், தனக்கு கிடைத்த குறைந்த அலவன்ஸில் பல ஏழைகளுக்கும் இவர்கள் உதவி செய்து வந்தார்கள். பல ஏழைகளும் இதை பற்றி பிறகு கூறினர். 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு இவருக்கு திருமணம் நடக்க இருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக அல்லாஹ் அவரை தன்னிடம் அழைத்துக் கொண்டான். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக, இவரை மன்னித்து இவருடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மர்ஹூம் வசிய செய்திருந்தார், இவருக்கு தனக்கு பின்னால் தமது பெற்றோர்களையும் 3 சகோதரர்களான, அதாவது மதிப்புக்குரிய மிஸ்பா அகமது ஜஃபர் சாஹிப், சஃப்ராஸ் அகமது ஜாவீத் சாஹிப், அத்தாவுர் ரஹீம் சாஹிப் ஆகியோரை இவர்கள் விட்டுவிட்டு சென்றுள்ளார். ஃபௌசியா மசூத் சாஹிபா என்ற ஒரு சகோதரியும் இவருக்கு இருக்கின்றார். இவரது தாயார் கூறுகின்றார்கள், சந்தாக்களில் அதிகமாக பங்கு பெறுவதுடன் எங்களையும் சந்தாக்களில் பங்கு பெறுமாறு அவர்கள் போதித்து வந்தார்கள். இவருடைய தந்தையார் கூறுகின்றார், கிலாபத்தின் மீது அளவு கடந்த அன்பு இவருக்கு இருந்தது. மிகவும் நல்ல மனிதராவார். ஜமாத்தாக தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற பழக்கம் எப்போதும் இருந்து வந்தது. முரப்பியாக ஆகுவதற்கு முன்னரும் கூட குடும்பத்தினருக்கு தொழுகையை பற்றி இவர்கள் போதனை செய்து வந்தார்கள். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு வந்ததும் முறையாக திருக்குறானை ஓதி வந்தார்கள். அப்போது எங்களுக்கு எங்களது பலவீனத்தின் மீது வெட்க உணர்வு ஏற்பட்டது. மிகவும் கீழ்ப்பணிந்து நடக்கின்ற மகனாக அவர் இருந்தார். பெற்றோர்களிடமும் குடும்பத்தினரிடமும் மிகவும் அன்புடன் நடந்து கொள்பவராக இருந்தார். ஒருபோதும் கருத்து வேறுபாடு கொண்டவராக அவர் இருக்கவில்லை. கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட மிகவும் பொறுமையுடன் விஷயத்தை புரிய வைக்கக்கூடியவராக அவர் இருந்தார். கிலாபத்திற்காக மிகவும் தன்மான உணர்வு கொண்டவராக அவர் இருந்தார். யாராவது எங்காவது ஜமாத் அமைப்புக்கு எதிராகவோ அல்லது கிலாபத்தின் உயர் தகுதிக்கு எதிராகவோ எதையாவது பேசினால் உடனடியாக அவரை அவ்வாறு பேசுவதிலிருந்தும் அவர் தடுத்து நிறுத்துவார். பேசிய நபர் அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளாமல் இருந்தால் அவர் அந்த சபையை விட்டு எழுந்து சென்று விடுவார். அல்லாஹ் அவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது பெற்றோர்களுக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. 3வது ஜனாசா மதிப்புக்குரிய ஷகீல் அகமது முனீர் சாஹிபுடையதாகும். இவர்கள் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் முபல்லிக் இன்சார்ஜாக இருந்தார்கள். இப்போது கராச்சியில் வசித்து வந்தார்கள். 31 ஜூலை அன்று தமது 85வது வயதில் இவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு திருக்குறானை மோரி மொழியில் மொழியாக்கம் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் உள்ள முங்கேரை சார்ந்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்களது தந்தையான ஹக்கீம் கலீல் அகமது சாஹிப் பீகாரின் ஆரம்ப கால அகமதிகளில் ஒருவராக இருந்தார்கள். இவர்கள் 1906 ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பைய செய்தார்கள். ஆனால் நேரடியாக அவர்களது கையில் அவர்களால் பைய செய்ய முடியவில்லை. இவர்களது தந்தையாருக்கு காதியானில் 10 வருடங்களாக நாசிர் தாயலிமாக தொண்டு செய்கின்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. மதிப்புக்குரிய ஷக்கீல் முனீர் சாஹிப் அவர்கள் ஆரம்ப கல்வியை காதியானில் உள்ள தாலிம் இஸ்லாம் கல்லூரியிலும் லாகூரில் உள்ள தாலிம் இஸ்லாம் கல்லூரியிலும் பெற்றார்கள். பிறகு டாக்காவிலிருந்து MSc பிசிக்ஸ் படித்து டிகிரியை பெற்றார்கள். பிறகு கல்வித்துறையுடன் தொடர்புள்ள பணிகளை இவர்கள் செய்து வந்தார்கள். தான் வேலை செய்து வந்த ஒரு நீண்ட காலகட்டத்தை இவர்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளில் கழித்தார்கள். இந்த சமயத்தில் அவர்கள் மார்க்கத்திற்கும் தொண்டு புரிந்து வந்தார்கள். நைஜீரியாவில் உள்ள பெடரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் உயர்கல்வி அதிகாரியாக இவர்கள் பணியாற்றினார்கள். நைஜீரியாவில் உள்ள வாரியில் உள்ள அகமதியா மிஷனில் அங்குள்ள மேற்கு பகுதிகளில் உள்ள பிரதேசங்களுக்கு இவர்கள் 8 வருடம் வரை ரீஜனல் சதராக இருந்து வந்தார்கள். இவர்களும் இவர்களது மனைவியும் வாரி என்ற இடத்தில் நுஸ்ரத் ஜஹான் அகாடமியை ஆரம்பித்து வைத்தார்கள். நுஸ்ரத் ஜஹான் திட்டத்தின் கீழ் முதன் முதலாக துவக்கப்பட்ட கல்வித்துறையாக அது இருந்தது. அவர்களுக்கு தப்லீக் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. நைஜீரியாவின் 2 மிகப்பெரிய வெற்றிகரமான சர்வசமய சிம்போசிசம்களை அவர்கள் நடத்தினார்கள். ஆப்பிரிக்காவில் தங்கியிருந்த நாட்களில் அவர்கள் இஸ்லாம் மற்றும் கிறித்துவம் தொடர்பாக பல நூல்களை எழுதினார்கள். இவர்கள் இஸ்லாம் இன் ஸ்பெயின், ஷ்ரவுட் அண்ட் அதர் டிஸ்கவரிஸ் அபவுட் ஜீசஸ், த ரிஃபார்ம், தாலிம் அல் இஸ்லாம் கோர்ஸ் புக் போன்ற நூல்களை எழுதியுள்ளார்கள். நைஜீரியாவில் தமது செலவில் ஒரு மிஷன் ஹவுஸை கட்டித்தந்தார்கள். ஒரு ஆன்மீக கனவின் அடிப்படையில் சுயமே தம்மைத்தாமே ஜமாத்திற்காக இவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். அது நான்காவது கலிபத்துல் மசி இவர்களது வக்ஃபை ஏற்றுக்கொண்டு இவர்களை ஆஸ்திரேலியாவின் முதல் அமீராகவும் முபல்லிக் இன்சார்ஜாகவும் நியமித்தார்கள். 1985 ஜூலை மாதம் 5ஆம் தேதி இவர்கள் ஆஸ்திரேலியா சென்றார்கள். ஆப்பிரிக்காவில் விசா பெறுவதில் இவர்களுக்கு கடினமான நிலை இருந்து வந்தது. முஸ்லீமாக இருக்கின்ற முரபிக்கு அவர்கள் விசா கொடுப்பதில்லை. எவ்வாறிருப்பினும் அங்கு டாக்டர் ஈஜாசுல் ஹக் சாஹிப் அவர்களது முயற்சியால் விசாவும் இவர்களுக்கு கிடைத்தது. இவ்வாறு அவர்கள் தமது பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். ஆஸ்திரேலியாவில் உள்ள மஸ்ஜித் பைத்துல் ஹுதா ஆஸ்திரேலியாவின் மிகவும் அழகான பள்ளிவாசலாகும். அதன் கட்டுமான பணிகளில் இவர்களது உதவியும் அதிகமாக இருந்தது. 30 செப்டம்பர் 1983 இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கல்லை அதன் 4வது ஹலீஃபத்துல் மஸீ அவர்கள் தமது கைகளால் நட்டினார்கள். பொருளாதார நிலைமை அப்போது நன்றாக இல்லாமல் இருந்தும் மிகவும் உழைத்தவாறு வக்கார அமல் மூலமாக இவர்கள் பல பணிகளை செய்தார்கள். சுயமே அவர்களே வக்கார அமல் செய்து வந்தார்கள். பணி செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஒருமுறை இவர்கள் மாடிப்படிகளில் இருந்து கீழே விழுந்து விட்டார்கள். அதனால் இவர்களது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பிறகும் இவர்கள் பள்ளிவாசல் கட்டுகின்ற பணியை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இதன் காரணமாக மிகவும் அழகான பெரிய பள்ளிவாசல் அங்கு உருவானது. எங்கெல்லாம் இவர்கள் சென்றார்களோ அங்கு ஜமாத்திற்கு இடம் இல்லாமல் இருந்த நிலையில் ஜமாத் ஒரு ஷெட் இருக்கின்ற இடத்தில் நிலத்தை வாங்கினார்கள். அந்த ஷெட்டில் கணவன் மனைவி இருவரும் தொழுகைகளை நிறைவேற்றி வந்தனர். ஒரு பகுதியில் தொழுகை நடந்தது, இன்னொரு பகுதியில் தகரத்தை வைத்து கூரை அமைத்து அல்லது துணியால் ஒரு கூரையை அமைத்து அந்த இடத்தில் இவர்கள் வாழ்ந்தனர். இவ்வகையில் அங்கு இவர்கள் பெரும் தியாகத்தை செய்தார்கள். 1991 இவர்கள் மீண்டும் நைஜீரியாவில் நியமிக்கப்பட்டார்கள். அங்கு ஜாமியா அகமதியாவின் பிரின்சிபாலாக இவர்கள் தொண்டு புரிந்து வந்தார்கள். 1999 அகமதியா ஜமாத் நிறுவப்பட்டு 100 ஆண்டுகள் ஆனதையொட்டி அதன் 100 ஆண்டு விழாவை கொண்டாடிய போது திருக்குறானின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்களை உலகில் உள்ள 100 மொழிகளில் மொழியாக்கம் செய்கின்ற திட்டத்தை ஹஜரத் 4வது கலிபத்துல் மசீ அவர்கள் அறிவித்தார்கள். ஆஸ்திரேலியாவின் பொறுப்பில் மோரி மொழியில் திருக்குறானை மொழியாக்கம் செய்கின்ற பணி ஒப்படைக்கப்பட்டது. அப்போது மொழியாக்கத்தின் தரம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தபோது அது நன்றாக இருக்கவில்லை. இன்னும் சொல்வதென்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதன் மொழியாக்கத்தை எவர் மூலமாக மோரி மொழியில் செய்தனரோ அந்த நபர் அதற்கு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று மொழியாக்கம் செய்திருந்தார். அது 4வது கலிபத்துல் மசீஹ் அவர்களிடம் இவர்கள் சுயமே இந்த மொழியாக்கம் சரியல்ல என்று கூறினார்கள். பிறகு இவர்களே தமது முதிய வயதில் அந்த மொழியை கற்று அந்த மொழியாக்கத்தை இவர்களே முழுமையாக செய்து முடித்தார்கள். 2013 நான் நியூசிலாந்து சென்றபோது அங்கு திருக்குறான் மோரி மொழியில் மொழியாக்கம் முழுவதுமாக செய்யப்பட்டு மோரி மொழி தெரிந்த மக்களுக்கு திருக்குறான் வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மிகவும் பணிவு உள்ள மனிதராகவும் தன்னலம் பாராமல் செயல்படுகின்ற மனிதராகவும் அவர்கள் இருந்தார்கள். எவ்வகையிலும் பெருமைப்படுகின்ற உணர்வு அவர்களிடம் இருந்ததில்லை. நான் திருக்குறானை மொழிபெயர்த்துள்ளேன், எனவே எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற உணர்வு அவர்களிடம் இருந்ததில்லை. உலகை இவர்கள் பெருமளவில் சம்பாதித்தார்கள். ஆனால் எந்த அலவன்ஸும் பெறாமல் இவர்கள் பிரச்சாரகராக பணிபுரிந்து வந்தார்கள். அல்லாஹ் இவர்களை கருணையில் ஆழ்த்துவானாக, இவர்களது தகுதிகளை உயர்த்துவானாக, இவர்களது மனைவிக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. வருங்காலத்திலும் அல்லாஹ் நமக்கு தியாகம் செய்கின்ற அத்தகைய பிரச்சாரர்களை வழங்குவானாக. அவர்கள் எல்லா வகையிலும் தன்னலம் பாராமல் பணி செய்யக்கூடியவர்களாகவும் பணி உள்ளவர்களாகவும் இருப்பார்களாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வநஸ்தயீனு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر